السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وبه نعتصم وبه نستعين وعليه نتوكل وإليه نلتجئ في كل حين. وصلوات ربي وسلامه على سيدنا وحبيبنا ونبينا محمد النبي الأمين المبعوث رحمة للعالمين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين الذين ساروا على نهجه المتين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. சன்மார்க்க தெளிவு மாநாடு மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிகளின் ظهருக்கு பிந்திய அமர்விலே சங்கமித்திருக்கக்கூடிய அன்புக்கினிய உலமா பெருந்தகைகளே, இதனை ஏற்பாடு செய்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராபிதத்துல் அஷாயிரத்தி ஷாஃபியாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட இயக்குநர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கொழும்பு பெரிய பள்ளி வாயிலின் நிர்வாக சபையினரே, மாநாட்டுக்கான அழைப்பை ஏற்று இங்கே பெருவருகை புரிந்திருக்கக்கூடிய கொழும்புக்கு வெளியே இருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குமுரிய இதர சகோதரர்களே, இந்த ظهருக்கு பிந்திய அமர்வில் சர்வதேச பிறை அல்லது தேசிய பிறை என்ற ஒரு தலைப்பிட்டு அதில் குறுகிய நேரத்தில் உங்களோடு சில விளக்கங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டப்பட்டுள்ளேன். இன்றைய இந்த மாநாட்டிலே சில முக்கிய தலைப்புகள் இடப்பட்டு காலை முதல் நல்ல பல விஷயங்களை நீங்கள் படித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் முக்கியம் அவற்றை முன்வைக்கின்றவர்கள் அவற்றுக்கு உரியவர்கள் என்ற வகையிலே, இன்னமா யுஹதுல் இல்மு அன் அஹ்லி, அதாவது இல்ம் அதுக்குரியவரிடமிருந்துதான் பெறப்பட வேண்டும் என்று ஒரு அறிவு பாரம்பரியத்தில் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்து பின்னர் எழுதப்பட்ட சட்டத்தை போன்று ஆகிவிட்ட ஒரு முறைக்கு இயைவாக இன்று நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகளை அவற்றுக்கு ஆய்வு ரீதியாக தம்மை அர்ப்பணித்திருக்கக்கூடிய பெரிய அறிஞர்களிடமிருந்து அவற்றை படித்துக் கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு முன் தஸ்பீஹ் தொழுகை பற்றி அமீனுத்தீன் ஹவரத் அவர்கள் அழகாக விரிவுரை செய்து கொண்டிருந்ததை நானும் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் அழகாக தன்னுடைய ஆய்வை நெறிப்படுத்தி ஒரு ஆய்வு இப்படித்தான் இருக்க வேண்டும், அதனை ஒரு சபையிலே முன்வைப்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் இருந்து மிகவும் தெளிவாக நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். ஆகவே அதற்கு முன் உங்களுக்கு பேசியவர்களும் அப்படியான ஒரு நல்ல முறையில் அதனை சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு முன்னைய நாட்களிலே கடந்த காலங்களிலே கண்டவற்றை அடிப்படையாக கொண்டு உறுதிபட சொல்லி வைக்கலாம். ஆகவே அறிவை அதற்குரியவர்களிடமிருந்து பெறுவது என்ற வகையிலே இன்று தலைப்புகளும் அந்த தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பவர்களும் மிகவும் பொருத்தமாகவே இருக்கிறார்கள் என்ற ஹோதாவில் நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல அமர்விலே, இல்லை நாம் அனைவரும் ஒரு நல்ல அமர்விலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வின் மூலம் எதிர்பார்க்கப்படக்கூடிய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. உலகத்திலே எப்பொழுது இந்த நெறி தவறப்பட்டதோ, அதாவது அறிவை அதற்கு உரியவர்களிடமிருந்து பெறுதல் என்ற நெறி அல்லது முறை கைவிடப்பட்டதோ அல்லது அதில் தளர்ச்சி ஏற்பட்டதோ, அப்பொழுது முதல் அறிவின் பெயரிலே அறியாமையும் அல்லது சரி என்ற பெயரிலே பிழையும் அல்லது ஒழுங்கு என்ற பெயரிலே ஒழுங்கின்மையும் சமூகத்திலே தாண்டவமாட ஆரம்பித்தது. அதனால்தான் இத்தனை குழப்பங்கள், இத்தனை மயக்கங்கள், இத்தனை தெளிவற்ற நிலைகள். எனவே மீண்டும் நாம் நமது பாரம்பரியத்தை நோக்கி செல்வோம். அதாவது இன்னமா யுஹதுல் இல்மு அன் அஹ்லி, சொல்லுங்க பாப்போம், இன்னமா யுஹதுல் இல்மு அன் அஹ்லி. அதாவது தஃப்சீர் அஹ்லு தஃப்சீரிடமிருந்து, முஃபஸ்ஸிரிடமிருந்து இருக்கப்பட வேண்டியது. ஹதீஸ் முஹதீஸிடமிருந்து படிக்கப்பட வேண்டியது. ஹிசாப் ஒரு ஒரு ஹபீர் ஃபில் ஹிசாபிடமிருந்து படிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் ஷரியா, ஷரியாவுக்கு அப்பால் உள்ள எந்த துறைகளும் தான், குறிப்பாக ஷரியா துறைகள், அதில் ஆய்வுகள் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்களிடமிருந்துதான் அடிப்படையில் மனித சமுதாயத்துக்கு பிரிந்து போக வேண்டும், வழங்கப்பட வேண்டும், விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற இந்த முறையை நாம் மீண்டும் நமக்குள்ளே உண்டாக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த காலத்திலே லுகாவை படிக்க வேண்டும் என்றால் அஹ்லுல் லுகாவிடம் இருந்து படிக்க வேண்டும். சென்ற சில நாட்களுக்கு முன் ஒரு சம்பவம் படித்தேன். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு சஹாபியின் முறைப்பாட்டை விசாரித்து தீர்ப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஜிப்ரிகான் இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பத்ரி, ஒரு பத்ர் சஹாபி, ஜிப்ரிகான் இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு, தந்தையின் பேரும் பத்ர், அழகான பேர் இல்லையா ஜிப்ரிகான், யாராவது பேர் உண்டோப்போமா, இப்ப இல்ல வச்ச பேர்லாம் அழிக்கல, அது புறக்க போற புள்ள ஒன்று பயமாயிக்குதா, புள்ள பெற்று ஒன்று, அல்லது பேர் வைக்கிறதுக்கு பயமா, புள்ள பெறதுக்கு பயமா, இல்ல பெயர் வைக்கிறதுக்கு பயமா, யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க பாப்போம், நான் ஜிப்ரிகான் பேர் வைக்கிறேன். அல்லாஹ் அவங்களுடைய ஆவலை நிறைவேற்றி வைப்பானாக. ஆம்பளைக்கும் வைக்கலாம் பொம்பளைக்கும் வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா சஹாபி அவர் பொம்பளை இல்லை, அவர் ஆம்பளை. ஜிப்ரிகான் என்றால் கமர் அல்லது பத்ர் என்றும் இருக்குது. வாப்பாவும் பத்ர், மகனும் பத்ர். ஜிப்ரிகான் இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பிரபல்யமான ஷாயிர் ஹுதைஆ அவர்கள் வசை கவி பாடிய குற்றச்சாட்டு. ஹுதைஆ உங்களுக்கு தெரியும், அவர் கான முஸ்தஹிரன் பிஹிஜாஇ, அவர் வளமையாகவே வாய் திறந்தால் அடுத்தவரை வசை பாடுவது அவருடைய வழக்கம். எந்த அளவுக்கு வசை பாடி அவர் பிரபலியம் பெற்றார் என்றால், ஷாயிருன் ஹஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய அவர் எவரையும் அவருடைய நாவில் இருந்து தப்ப முடியாமல் ஆக்கும் அளவுக்கு எல்லோரையும் வசை கவி பாடினார். தன் தாயை இழித்து பேசினார், தன் தந்தையை இழித்து பேசினார், இறுதியாக தன்னையே வசை கவி பாடினார். தாயை பார்த்து சொன்னார், தனஹை வக்உதி அன்னி பைதா அராஹ அல்லாஹு மின்கில் ஆலமீன், தன் தாயை பார்த்து சொன்னது அவர். கடைசியா தன்னை பத்தி அவர் என்ன தெரியுமா சொன்னார், அராலிய வஜிகன் ஷவ்வஹ அல்லாஹு கல்கஹு ஃபகுப்பீஹ மின் வஜிஹின் வகுப்பீஹ ஹாமிலு, தன் முகத்தையே ஒரு அசிங்கமான ஒரு முகம் என்று அவர் வர்ணித்தார். இப்படி அவருடைய நாவிலிருந்து யாரும் தப்பவில்லை. ஜிப்ரிகான் இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர் படித்தார், தஇல் மகாரிம லா தர்ஹல் லிபுஹியதிஹா وقعد فانك انت الطائم الكاسي இது அவர்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஹலீஃபாவிடம் போய் முறையிட்ட போது ஹலீஃபா கேட்டார்கள், தாயும் காசி என்று சொல்பவர் உண்ணுபவர் உடுத்துபவர் என்று சொல்வதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா? அதை சும்மா பார்த்து போட்டு இயக்கவினை தானே கேட்டு போடுற மாதிரி பேசினாங்க. அவன் சொன்னாங்க, இதை விட வேற என்ன வசதி இருக்குதுன்னு கேட்டாங்க சஹாபி அவர்கள். இங்கேதான் இப்ப அடிக்கோடிட வேண்டிய விஷயம், ஹலீஃபா உமர் ரதியல்லாஹும் தீர்ப்பு செய்யவில்லை. எது வரைக்கும் என்றால் இந்த விஷயத்திலே அவர் சொல்வது ஹிஜாஆ இல்லையா, வசைபாடுகிறாரா இல்லையா என்பதை தீர்ப்பதற்காக வேண்டி கவித்துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இந்த கவிதையை படிக்க சொல்லி இதில் ஹிஜா இருக்கிறதா இல்லையா என்று சொல்லுங்க என்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், அவர் ஹிஜா செய்யவில்லை, இருந்தாலும் அவரை அசிங்கப்படுத்தியிருக்கிறார் சொன்னார். நீர் உண்ணுபவர் உடுத்துபவர் என்று சொன்னது அவரை அசிங்கப்படுத்தியதாக பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அவங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு செய்தார்கள் என்று வரலாற்றிலே படிக்கிறோம். முக்கியம் என்னென்றால், ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தீர்ப்பு செய்யும் போதும் கூட கவிதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதனால் அந்த துறையில் புலமையுள்ள ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களிடம் கேட்டு தீர்ப்பை செய்தார்கள். ஆகவே அறிவை அது உடையவரிடம் இருந்து பெறுவது என்பது ஒரு முக்கியமான அம்சம். இந்த நாளிலே ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நீங்கள் அறிவை அதற்குரியவர்களிடமிருந்து பெறுகிறீர்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் உங்களுக்கு ஜுஹுர் தொழுகைக்கு முன் தஸ்பீஹ் தொழுகையை பற்றி பேசிய நேரத்திலே மிகவும் ஆழமான ஒரு பஹ்ஸை அவர் உங்களிடத்திலே சமர்ப்பித்திருந்தார். அதில் இலங்கையில் உள்ள ஒரு சாராரும் அதில் ஹசரத் எங்கே தெரிகின்றவர் இலங்கையில் உள்ள ஒரு சாராரும் அந்த தஸ்பீஹ் தொழுகையை ஆய்வு செய்து முடிவு செய்திருக்கிறார்கள் இருக்குது அப்படின்ட்டு. இலங்கையில் ஒரு சாரார் அப்படி கேள்விப்பட்டீங்களா? இல்ல. ஏத்தாலையில் இருக்கிறாங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று உமர் அலி அவர்களும் ஒரு தனி மலரை வெளியிட்டு இருக்கிறாங்க, தஸ்பீஹ் தொழுகை என்று ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு. அதனால அந்த இமாம்களையும் சேர்த்துக் கொள்வது நல்லம் இல்லையா? ஹைர் மிச்சம் நாளைக்கு முந்தைய 7-8 வருஷத்துக்கு முன்னு கையில கிடைச்சது, அவங்க அப்படி வெளியிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப நாங்க எங்கட விஷயத்துக்கு வருவோம். நான் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுவேன் எல்லாத்தையும். ஏன்னா பின்னால இன்னொரு பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடம் விட வேண்டி இருக்குது. அவங்க பாரதத்தில இருந்து கடல் கடந்து விமானம் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இல்லாத வந்திருக்கிறாங்க தானே? சாரி, அவங்களுக்கு நேரம் விட பாரதத்திலிருந்து வந்திருக்கிறதுனால நாங்க பாரமாக அவருக்கு இருக்காம அவரை நிச்சயம் வரவேற்று. சரி, இப்ப சுதேச பிறையா சர்வதேச பிறை, தேசிய பிறையா? தேசியம் சுதேசம் எல்லாம் ஒன்று தான். சுதேச பிறையா அல்லது தேசிய பிறையா என்று ஒரே பதம். சர்வதேச பிறையா என்று போட்டிருக்கிறது. அதாவது உள்நாட்டில் காணுகிற பிறையை வைத்து நாம் மாதங்களை தீர்மானிப்பதா, அல்லது வெளிநாடுகளில் உள்ள ஒரு ஏதோ ஒரு நாட்டில் கண்டாலும் உள்நாட்டில் அந்த பிறையை ஏற்றுக்கொண்டு நாம் மாதங்களை தீர்மானிக்கலாமா என்ற ஒரு மசாலாவை பேசும்படி சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு வாத பிரதிவாதமாக கடந்த 10-15-20 ஆண்டுகளுக்குள் மாறி போனது. ஆனால் இதற்கு முன்னரும் கூட வாத பிரதிவாதமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு சில பேர் எனக்கு அறிய இருந்தார்கள். அவர்கள் சமூகத்தில் அதை பேச மாட்டார்கள், அவர்களுடைய அமல் இருந்தது. மௌலவி ஒருத்தர் இருந்தார், அவர் சர்வதேச ரீதியாக அவர் அதனை செய்து கொள்வார். ஆனால் வீட்டில் யாருக்கும் அவர் அது திணிக்கிறது இல்லை, வீட்டில் உள்ளவங்க யாரும் அதை ஏற்றுக்கொள்றதில்ல அவர் வீட்டில். ஆனால் ஒரு 15-20 ஆண்டு காலமாக நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறோம். அதை பற்றித்தான் இந்த இடத்துல பேசும்படி சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக பிறை என்பது ஒன்றுதான், பிறை என்பது ஒன்றுதான். சந்திரனும் சூரியனும் ஒன்று. ஹுவல்லதி ஜாலஷம் சவ்யான் வல்கமர நூரன் வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத சினீன வல்ஹிசாப் அலம் தரவு கைஃப ஹலகல்லாஹு சபஅ ஸமாவாத்தின் திபாகா வஜஅல அல்கமர فيهن نورا وجعل الشمس سراجا الشمس واحدة والقمر واحد சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று தான். ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு, இலங்கைக்கு ஒரு சந்திரன், இந்தியாவுக்கு ஒரு சந்திரன், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சந்திரன்லாம் இல்லை. ஆனால் அவை ஒவ்வொரு நாட்டிலும், சூரியனோ சந்திரனோ ஒவ்வொரு நாட்டிலும் தென்படுவதில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. நேரத்தை பொறுத்த மட்டிலே நேரம் மணித்தியால கணக்கிலே வித்தியாசப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இதை வைத்துத்தான் சர்வதேசத்தில் காணுகிற பிறையா அல்லது உள்நாட்டில் காணுகிற பிறையா என்ற இந்த பதப்பிரயோகம் வந்தது. பிறை என்பதை விட பார்த்தர் என்று சொல்லிக் கொள்ளலாம். ருயா மஹல்லியா, ருயா தௌலியா, லோக்கல் சைட்டிங், இன்டர்நேஷனல் சைட்டிங், லோக்கல் சைட்டிங், இன்டர்நேஷனல் சைட்டிங், ருயா மஹல்லியா, ருயா தௌலியா. மற்றபடி பிறை, சர்வதேச பிறை என்பது அந்த வார்த்தைகள் அப்படி சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் சர்வதேச பார்வை, சர்வதேச ரீதியாக உள்ள காணல், உள்நாட்டில் காணுதல் என்று சொல்லலாம். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலே அவர்கள் கண்டதை சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சூழலில் தீர்ப்பு செய்தவற்றை படிக்கிறோம். மாதங்களை ஆரம்பிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது வந்த சாட்சியங்கள் எல்லாம் ஹதீஸில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அந்த மதீனாவுக்குள்ளே எல்லைக்குள்ளே உள்ள அல்லது எல்லைக்கு சற்று தொலைவில் உள்ள இப்படியான இடங்களில் இருந்து வந்த சாட்சியங்களை அவர்கள் வைத்து மாதங்களை ஆரம்பிக்கிற வேலையை செய்தார்கள். ஆனால் இஸ்லாம் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு பல பகுதிகளுக்கும் விரிந்து சென்றிருந்த நேரத்திலே ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, பின்னர் ஹுலஃபா ராஷிதூனுக்கு பிறகு மற்ற ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, இந்த காலத்திலே இஸ்லாம் பாரின் பல பகுதிகளிலும் வியாபித்து போன நேரத்திலே ஒவ்வொரு பகுதியில் காணுகிற பிறையை மற்ற பகுதியில் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என்ற ஒரு இமாம்களுடைய ஆய்வு அப்பொழுது தேவைப்பட்டது, அவர்கள் செய்தார்கள். அந்த நேரத்தில் தான் சஹாபிகளுடைய, தாபியினுடைய காலத்தில் நடைபெற்ற இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஏனைய இமாம்களும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஹதீசு குரைப், குரைப் அவர்களுடைய ரதியல்லாஹு அன்ஹு, தாபியை மௌலபனி அப்பாஸ் அவர்களுடைய குரைப், என்ன சொல்லுங்க, குரைப், நல்ல வடிவா சொல்லுங்க, குரைப். அப்படி சொல்லிக்கொண்டாத்தான் வார தூக்கத்தை என்ன செய்யலாம், விரட்டலாம். ஏன்டா இப்ப ஒண்ணுமே தரமாட்டாங்க போல குடிக்கிறதுக்கு, ஒண்ணு அல்ல வடிவா துஹர் தொட்டு ஏதாவது குடிக்க கொடுத்தீங்கன்னு தானே அஷாயிரா ஷாஃபையாவில் மிச்சம் குடிக்கலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அறிவை மட்டும்தான் கூடுதலா குடிக்கிறதுக்கு எதிர்பார்க்கணும். இப்ப உஷாராகிட்டீங்களா, துஹருக்கு பிறகு சாப்பாடு தானே, அதனால இதை குடிச்சா ஒருவேளை சாப்பாடு தடப்பட்டுடும், மிஞ்சி பேத்துடும், சாப்பிட மாட்டீங்க என்பதுனால உங்களோட வயிற்றின் மீது கருணை காட்டி, எதன் மீது கருணை காட்டி, உங்கள் வயிற்றின் மீது கருணை காட்டி குடிப்பதை தவிர்த்து கடிப்பதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வைத்துள்ளார்கள். சந்தோஷம். இப்ப குரைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு மா இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை நல்லா விளங்கி கொண்டீங்க என்று சொன்னா நான் இந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமா முடிச்சுக் கொள்வேன். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் தாயார் உம்முல் ஃபதுல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குரைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தேவை நிமித்தம் அனுப்பி வைத்தார்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமில இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க, ஷாம். ஷாம் சொன்னா என்ன, இப்ப நீங்க நினைக்கிற ஷாம் என்ன ஷாம், இப்ப அதுதான் துண்டு துண்டா பேய்த்திருக்குது. முந்தி ஒரு பெரிய ஒரு பிரதேசம், என்னென்ன சொல்லுங்க அப்ப ஷாம்டா இப்ப இருக்கிற துண்டு துண்டு அஞ்சா பேய்த்திருக்குது, அஞ்சாறு துண்டுகளா, எது எது, பலஸ்தீன், கஸா, இவங்க வச்சுக்கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு காசா, காசா, உர்துன் ஜோர்டான், லுப்னான், லெபனான், சிரியா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு காலத்தில் ஷாம். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு சென்றவர்கள் அங்கு இருந்த போது அவர்கள் பிறை, ரமதானின் பிறையை தென்பட்ட போது அவர்கள் அங்கே நோன்பு பிடிக்கல் ஆனார்கள். அவர்கள் வியாழன் மாலை வெள்ளி இரவு பிறை கண்டார்கள். நல்லா படிச்சுக்கோங்க, எப்ப பிறை கண்டாங்க, வியாழன் மாலை வெள்ளி இரவு, வெள்ளி இரவு பிறை கண்டார்கள். அப்ப ஒரு வெள்ளிக்கிழமை ரமதான் ஆரம்பிக்குது. தனது தேவையை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு மீள வந்த போது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவை சந்தித்தார்கள். அவர்கள் இவர்களுடைய பயணம் பற்றி பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். இடையிலே ஹிலால், அதாவது பிறை கண்ட தகவல், எப்ப பிற, இந்த கதை வந்துச்சு. இப்ப கேட்டாங்க, அங்க நீங்க எப்ப பிறக்கண்டீங்க? எங்க? ஷாம்ல. இவங்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமை கண்டோம், வெள்ளி இரவு, இரவு பகலைக்குரியதுதானே, வெள்ளிக்கிழமை கண்டோம். இவங்க சொன்னாங்க, அப்ப கேட்டாங்க நீங்கள் கண்டீர்களா? ஆம், மக்களும் கண்டார்கள், மக்களும் நோன்பு வைத்தார்கள், முஆவியாவும் நோன்பு வைத்தார். சரி, விஷயம் முடிஞ்சு. இவங்க சொன்னாங்க அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நின்றாலும் நாம் சனிக்கிழமை கண்டோம். எப்ப கண்டோம்? சனிக்கிழமை. அதாவது வியாழன் முடிந்து, வெள்ளி முடிந்து, வெள்ளிக்கிழமை மாலை சனி இரவாகிடுமே, சனிக்கிழமை கண்டோம். இப்ப ஷாமுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு நாள் பிந்தி இருக்குது, மதீனா பிந்தி இருக்குது, எதுல ரமபான் பிறை கண்டதுல மதீனா பிந்தி இருக்குது. இப்ப இவங்க கேட்டாங்க அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியத வஸியாமி, முஆவியா கண்டது, அவர் நோன்பு வைத்ததெல்லாம் உங்களுக்கு போதாதா? அதன் விளக்கம் என்னென்றால், அங்கே ஷாமிலே ரமபான் ஆரம்பித்த நாளை கொண்டு இங்கேயும் மதீனாவிலும் ரமபானின் எண்ணிக்கையை அதனோடு சமப்படுத்தி ஒரு நாளை அவர்களோடு ஆக்கி அவர்கள் 29 அன்றைக்கு பிறை பார்க்கும் போது நாங்கள் 28 அன்றைக்கு ஷவ்வாலுக்கான பிறை பார்த்தால் என்ன என்பதாகும். புரிஞ்சீங்களா இல்லையா? இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இந்த அடிப்படையை வைத்து கேட்ட போது ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், லா லாண்டா என்ன அர்த்தம்? அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியத வஸியாமி. அப்ப லாண்டா லா நக்தஃபி பிருயத்தி முஆவியத வஸியாமி, அது எங்களுக்கு போதாது. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை இப்படித்தான் பணித்திருக்கிறார்கள். எப்படி? இங்க அந்த ஊர்ல உள்ளதில்ல, இந்த ஊர்ல, அந்த தேசத்தில் உள்ளதில்ல, இந்த தேசத்தில் உள்ளதை வைத்துத்தான் நாம் கண்டது, நாம் கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் என்று ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் ஹதீஸ். சரியா விளையும் கொண்டீங்க? இதுதான் ஆதாரமாக கொள்ளப்படுவது. லிகுல்லி அஹ்லி பலதின் அல்லது லி அஹ்லி குல்லி பலதின், ரெண்டு மாதிரியும் ருயத்துஹும், ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் அவரவர்கள் காண்கிற பிறையே அங்கு செல்லுபடியாகும். அந்த நாட்டுக்கு வெளியிலே கண்டு வருகிற பிறை தகவல் எதுவும் அவர்களை கட்டுப்படுத்தாது என்கிற அமைப்பில் இமாம்கள் பாடங்கள் அமைத்திருப்பதும் ஹதீஸ் நூல்களிலே இந்த வகையில் தான். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை இப்படித்தான் பணித்திருக்கிறார்கள் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். நபி அவர்களுடைய இந்த மர்ஃபு என்ற ஹதீஸ்லே படித்திருப்பீர்கள். உசூல் ஹதீஸ்ல மர்ஃபுடைய தரத்திலே உள்ளது. இது சஹாபி சொன்னாலும் ஹாக்கதா அமரனா, ஹாக்கதா உமிர்னா, உமிர்னா, இப்படியான வார்த்தைகள் எல்லாம் நபி அவர்கள் நேரடியாக சொல்வதை போன்ற தரத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடியது. அன்புக்கினிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு ஊரிலும் அந்தந்த ஊரில் கண்டதை கொண்டு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுவது. இதற்கு ஒரு பதிலும் சொல்லுவார்கள். அதாவது அந்த காலத்திலே இன்று உள்ளது போல நவீன தொலைத்தொடர்பு வசதிகளோ சாதனங்களோ இருக்கவில்லை, ஆகவே அந்த காலத்தில் உடனடியாக தகவல் கிடைக்கவில்லை என்பது சரியாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உடனுக்குடன் உலகின் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் மற்றொரு பகுதிக்கு தொடர்பு கொள்ளுவதற்கு ஏதுவாக நவீன வசதிகள் இருக்கின்ற போது இதனை நாம் மாற்றிக்கொள்ளலாமே என்று சொன்னால், இங்கேயும் அந்த ஹதீஸிலே தெளிவிருப்பதை படிக்கிறோம். ரமபான் மாதம் முடிவடைவதற்குள் அவர்களுக்கு தகவல் வந்துவிட்டதா இல்லையா? ரமபான் மாதம் முடிவடைவதற்குள் அவர்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? ஷாம் பிரதேசத்தில் கண்ட திரையை வைத்து ரமபானை அவர்களோடு சேர்ந்து 29 அன்று அவர்களுக்கு பிறை பார்ப்பது போல் இவர்கள் 28 அன்று என்ன செய்திருக்கலாம்? பிறை பார்த்திருக்கலாம். தகவல் அவர்களுக்கு போதுமான காலத்திலே வந்திருக்கிற போதும் அவர்கள் அதனை ஷவ்வால் மாதத்துக்கு மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால், தகவல் அல்ல இங்கே முக்கியம், அவ்வந்த ஊருக்கு அவ்வந்த பிறை என்பதை இந்த இடத்திலே முக்கியம் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள். இன்னும் ஒன்று ஹதீஸையும் ஆதாரமாக சொல்வார்கள், சுனன் நஸாயி, சுனன் அபி தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் ஒரு ரமதான் மாதத்தின் 29 அன்று மாலை 30வது நாளோ அல்லது அடுத்த நாள் ஷவ்வாலோ என்று பிறை பார்க்கின்ற போது பிறை தென்படவில்லை, அன்று 30 பூர்த்தியாக்குவோம் என்று நோன்பு வைத்திருந்த நேரத்திலே அடுத்த நாள் மாலை வேளையிலே, மாலையாக இருக்கிற துஹுருக்கு பிறகு அதாவது சூரியன் நடுநிசியில், சூரியன் உச்சியில் இருந்து சாய்ந்த பிறகு, ஒரு பயணக்குழு வந்து சஹாபிகள் மதீனாவிலே நோன்பு வைத்திருப்பதை பார்த்துவிட்டு நாம் நேற்று பிறை கண்டோம் என்று சொன்னபோது ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை அழைத்து அல்லது அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும்படி பொறுப்பாளர்களை நியமித்து உடனடியாக நோன்பு வைத்திருக்கிற நாம் நோன்பை முறித்துக் கொள்வோம், நிறுத்திக் கொள்வோம், அதாவது நோன்பு செல்லுபடியற்றது என்ற வகையிலே சொல்லி சூரியன் உச்சியிலிருந்து உச்சி சாய்ந்ததற்கு பிறகு பெருநாள் தொழுகை தொழ முடியாது என்பதனால் நாளை பெருநாள் தொழுகையை தொழும்படி பணித்தார்கள் என்று படிக்கிறோமே. இந்த ஹதீஸையும் சொல்வார்கள், தூரத்திலிருந்து ஒரு பயணக்குழு வந்து சொன்ன தகவலை நபி அவர்கள் ஏற்றிருக்கிறார்களே, மதீனாவுக்குள்ளே காணாத பிறை ஒன்றை ஏற்றிருக்கிறார்களே என்று சொல்வதும் உண்டு. இதில் அப்படி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூரத்திலிருந்து என்று ஹதீஸ்ல ஒன்று இல்லை, ஒரு பயணக்குழு வந்தது என்று தான் இருக்கிறது. மதீனாவுக்கு உள்ளே இல்லை என்றிருந்தாலும் மதீனாவின் எல்லைப்புறங்கள் இருக்கின்றன, மதீனாவுக்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடியவை இருக்கும், சற்று தூரத்தில் உள்ளக்கூடிய, அதாவது இன்று போல் அன்று பயண வசதிகள் மிகவும் நவீனமயப்படுத்தப்பட்டவை இருக்கவில்லை. ஆகவே அவ்வப்போது கண்டவர்கள் அடுத்த நாள் ஏதோ ஒரு தேவையாக மதீனாவுக்கு டவுனுக்கு வந்த நேரத்தில் இந்த தகவலை பார்த்திருக்கலாம். எனவே ஓரளவு தூரத்தில் எல்லாம் மதீனாவின் எல்லைக்குள்ளே அல்லது எல்லையிலிருந்து சற்று தூரத்திலே உள்ளவர்கள், தொழுகையினுடைய மசாஃபத்துல் கஸ்ருக்கு உள்ளே உள்ளவர்களாக இருக்கலாம், இப்படியான எல்லையில் உள்ளவர்கள் வந்து சொன்னதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் நபி அவர்களுடைய அங்க சம்பூர்ணமாக அவர்களுடைய வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய தடயங்களை எல்லாம் புரிந்து வைத்திருந்த ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை, இந்த ஹதீஸை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதுக்கு மாற்றமாக அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த பயணக்குழு வந்து சொன்ன ரகசியமான தகவலும் அல்ல, அது பரகசியமான தகவல். நபி அவர்கள் பகிரங்கமாகவே அவர்களிடம் தகவலை பெற்றார்கள். மிகவும் தூரத்திலிருந்து அவர்கள் வந்திருந்தால் நபி அவர்கள் அதனை ஏற்றிருக்க மாட்டார்கள். கிட்டத்திலே உள்ளதனால் தான் நபி அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இமாம்களுடைய தெளிவான விளக்கமாக இருக்கிறது. அடுத்தது, இதில் சில சர்ச்சைகள் இருக்கின்றன. அதாவது நாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிறையை வைத்து, காணப்படுகிற பிறையை வைத்து நாம் நமது ஊருக்குள் நாட்டுக்குள் விஷயங்களை முடித்துக் கொள்கிற நேரத்திலே வெளிநாடுகளிலே இருக்கின்ற தகவல்கள் அங்கிருந்து வருகிற போது, குறிப்பாக சவுதி அரசாங்கம் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே பிறை அறிவிப்பு செய்ததற்கு பிறகு பெரும்பாலும் நாம் ஒரு நாள் பிந்தி இருப்போம், அங்கே அரஃபா தினமாக இருக்கும், நாம் இங்கே அரஃபா தினமாக இல்லாமல் இங்கே 8வது நாளில் இருப்போம், நாம் இப்பொழுது அரஃபா நோன்பு வைப்பதா அல்லது நாளை அவர்கள் 10வது நாள் பெருநாள் கொண்டாடும் போது அரஃபா நோன்பு நாம் நமக்கு 9வது நாளில் வைப்பதா, அரஃபா நடக்கிற தினத்திலே அந்த ஆண்டிலே அரஃபா நடக்கிற தினத்திலே நாம் நோன்பு வைப்பதா அல்லது நமது நாட்டிலே 9வது தினத்திலே நாம் நோன்பு வைப்பதா என்ற ஒரு கேள்வியும் எழுவது உண்டு. இங்கே முக்கியம் நமக்கு 9வது நாள் எதுவோ அதுதான், எங்களுடைய ஊரிலே நாட்டிலே 9வது நாள் எதுவோ அதுதான் முக்கியம். அரஃபா நாள், அரஃபாவில் தரித்தல் என்பது ஒரு அலாதியான அமல், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரஃபாவில் தரித்தல் என்பது ஒரு அலாதியான அமல், தனியான அமல், ஒரு இபாதத்துன் முஸ்தகில்லா. யாருக்கு? ஹாஜிகளுக்கு. அரஃபாவில் அரஃபா தினம் அன்று நோன்பு வைப்பது என்பது வேறொரு தனியான அமல். சௌமு யௌமி அரஃபா, அரஃபா தின நோன்பு என்பது ஒரு தனியான அமல். அல் வுகூஃபு பி அரஃபத்து இபாதா, அது ஒரு தனியான அமல், அரஃபாவில் தரித்தல். அதனால்தான் அரஃபாவில் தரிப்பவர்களுக்கு அன்று அவர்கள் நோன்பு வைப்பது என்பது ஒன்று இல்லை, தடை செய்யப்பட்டது. அவர்கள் செய்ய முடியாதது அரஃபாவுக்கு வெளியில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியது. புரிஞ்சுங்களா இல்லையா? அரஃபாவுக்கு வெளியில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியது. அதனால்தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் வதாயிலே நபி அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அரஃபா அன்று என்ன நடக்கும் என்பதை பற்றி பேசுகிற போது அல்லாஹு தஆலா அரஃபா அன்று மக்களின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான், அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான் என்று சொல்லிக் கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், வவமின அன்ஹுமுத் தபிஆத், மனிதர்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா தவறுகளுக்கு தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். மனிதர்கள் செய்கிற தவறுகள், அதாவது அரஃபாவில் தரித்திருக்கக்கூடியவர்கள் ஹாஜிகளுக்கு அவர்கள் செய்த தவறுகள் சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள், அந்த குற்றங்களை எல்லாம் அவர்கள் சார்பாக அல்லாஹு தஆலா அதுக்கு வாமினாகிறான், அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சார்பாக பொறுப்பேற்கிறான் என்று சொன்ன போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு திருப்பி இப்பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமாக போனது, அல்லாஹ் மன்னிக்கிறான் சரி, அல்லாஹ் மன்னிக்கிறான் சரி, அவர்களுடைய தபியத்துகளை எல்லாம் பொறுப்பேற்கிறான் என்றால் இது சாதாரண விஷயம் அல்லவே. இப்பதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அஹாதா லனா ஹாஸ் ஃபி ரிவாயத்தின் ஹாஸா, இது எங்களுக்கு மட்டும் விசேதமாக உரியதா, அதாவது நபி அவர்களுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம், நபி அவர்களோடு சேர்ந்து நாம் ஹஜ்ஜில் இருக்கிறோம், ஆகையினால் எங்களுக்கு மட்டும் உள்ளதா? இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா லக்கும் வலிமன் அத்தா பஅதக்கும் இலா யௌமில் கியாமா, இது உங்களுக்கும் தான், உங்களுக்கு பிறகு அரஃபாவில் வரக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாய் திறந்து சொன்னார்கள், கசூர கைருல்லாஹி வதாப், கசூர கைருல்லாஹி வதாப்னு சொன்னது. அல்லாஹ்வுடைய கைர் எண்ணற்று இருக்கிறது, எண்ணிறந்து இருக்கிறது, எவ்வளவு நல்லது இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்ப எங்கன அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்கு மன்னிப்பு இருக்கிறது அரஃபா அன்று, அவங்க ஹஜ்ஜில் இருப்பதனால், அரஃபாவில் இருப்பதனால், ஹஜ்ஜி கடமையில் இல்லாதவர்கள் அரஃபாவில் அன்று இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓகே உங்களுக்கு ஹாஜிகளுக்கு அரஃபாவில் இருப்பதனால் மன்னிப்பு என்றால், அரஃபாவில் வெளியே இருப்பவர்களுக்கு என்ன வழி? ஒன்பதாவது அன்றைக்கு நோன்பு வைங்க, என்ன வருது, கஃபிரு ஸனத்தல் மாதியத வல்பாக்கியாவா, அல்லது யுகஃபிரு ஸனத்தல் மாதியா மட்டுமா, எப்படி வருது? சௌமியோமி ஆஷூரா யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, யாராவது கொஞ்சம் திருத்துங்க, எப்படியோ யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல்பாக்கியா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, எப்படியோ பாவம் மன்னிக்கப்படுற உத்தரவாதம் அரஃபா அன்று நோன்பு வைப்பவர்களுக்கு இருக்கிறது. இப்ப அரஃபாவில் தரிப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு உத்தரவாதம் கொடுத்த நபி அவர்கள், இந்த பாக்கியம் இல்லாதவர்கள் நோன்பு வையுங்கள், உங்களுக்கும் அதே மாதிரி பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதை சொல்லி, அரஃபாவில் தரித்தல் என்கிற அமலையும் அரஃபா அன்று நோன்பு வைக்கிறது என்ற வேறொரு அமலையும் ஒன்றாக ஆக்க வேண்டாம். இந்த பாயிண்ட் விளையும் அப்ப அரஃபா தினம் நோன்பு என்பது அரஃபாவில் தரிப்பதனால் செய்யப்படுகிற நோன்பு அல்ல. இப்ப இரண்டாவது விஷயம், அரஃபா தினம் நோன்பு வைப்பது என்பது அரஃபாவில் தரிப்பதனால் செய்யப்படுகிற நோன்பு அல்ல, அது அரஃபா துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஒன்பதாவது நாள் நோக்கப்படுகிற நோன்பு. துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் பிரதானமாக 8, 9, 10, 11, 12, 13 நாட்களுக்கெல்லாம் தனித்தனியான பெயர்கள். யோமு தர்வியாக என்று எட்டாவது நாளை சொல்வோம், தண்ணீர் எடுத்துக் கொள்கிற நாள். தண்ணீர் எடுத்துக் கொள்கிற நாள் என்றால் இன்று போலல்லாது அன்றைய காலத்திலே அடுத்த 5-6 நாட்களுக்கு ஹஜ்ஜிக்காக தாம் தயாராகி இருக்கக்கூடிய மக்கள், மினா என்றும் மரஃபா என்றும் முஸ்தலிஃபா என்றும் சுத்தி தருகிறவர்களுக்கு தண்ணீர் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஏற்பாட்டை செய்வதற்கு மினாவுக்கு போவதற்கு முன் 8-ஆவது அன்று மினாவுக்கு போகிற போது தண்ணீர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அன்று 8-ஆவது நாள் ஹாஜிகள் செய்கிற பிரதானமான ஒரு வேலை தண்ணீர் எடுத்தல் என்பதை வைத்து யௌமு தர்வியா, தண்ணீர் எடுத்துக் கொள்கிற நாள் என்று பெயர். அடுத்த நாள் அரஃபாவில் தரிப்பது என்பது 9-ஆவது நாள் அவர்கள் செய்கிற மிக பிரதானமான கடமை, அல் ஹஜ்ஜு அரஃபா. எனவே யௌமு அரஃபா, அரஃபா தினம். 10-ஆவது நாள் ஹஜ்ஜில் இருப்பவர்களும் தான், ஹஜ்ஜிக்கு வெளியே இருப்பவர்களும் தான் செய்கிற குர்பான் கொடுக்கிற அமல் யோமுன் நஹர், அறுக்கிற நாள். பெருநாள் அன்றைக்கு என்ன பெயர்? யோமுன் நஹர் அறுக்கிற நாள். அன்று ஒரு மனிதன் செய்கிற அத்தனை அமல்களிலும் விசேடமான அமல் ஹதீஸிலே படிக்கிறோமே, எது? உப்ஹியா. எனவே அன்று நடைபெறுகிற பிரதானமான விசேடமான அமலை வைத்து அறுக்கிற நாள் யோமுன் நஹர் என்று பெயர். பிறகு 11வது நாள் யோமுல் கர், நிலை கொள்கிற நாள். என்ன பெயர்? யோமுல் கர். ஹதீஸ்லயும் வந்திருக்கிறது யோமுல் கர் நிலை கொள்கிற நாள் என்றால், கடந்த 2 நாட்களாக 3 நாட்களாக மினா என்றும் அரஃபா என்றும் முஸ்தலிஃபா என்றும் சுற்றி சுற்றி வந்த ஹாஜிகள் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு 11, 12, 13 நாட்களிலே மினாவில் நிலை கொண்டு இருக்க போகிறார்கள் என்பதனால் யோமுல் கர் நிலை கொள்கிற நாள் என்று பெயர் வைத்தார்கள். 11, 12, 13 மொத்தமாக ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்வோம். அது ஏனென்றால் தஷ்ரீக் என்றால் மாமிசத்தை துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய வைப்பதற்கு சொல்வது. 10வது நாள் அறுத்த உப்ஹையா மாமிசத்தை, இறைச்சியை. அரபிகள் இப்ப மாதிரி அவ்வன்லாம் இல்லாத காலம், அப்ப என்ன செய்யறது? அப்ப காய வைக்கிறதுக்கு துண்டு துண்டா, அப்பதான் இறைச்சியை பாதுகாக்கலாம். மற்ற 11, 12, 13 நாட்கள் இந்த வேலையை அரபிகள் முஸ்லிம்கள் செய்ததனால் ஐயாமுத் தஷ்ரீக் இறைச்சியை துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய வைக்கிற நாட்கள் என்று பெயர் வந்தது. எனவே இந்த 5-6 நாட்களுக்கெல்லாம் அன்றன்று நடைபெறக்கூடிய முக்கியமான வேலைகளை வைத்து பெயர் கொடுக்கப்பட்டது. அரஃபாவில் தரிக்கிற வேலை அன்று 9வது நாள் நடப்பதனால் அரஃபா தினம் என்று பெயர் வைக்கப்பட்டு, அன்று நோக்கப்படக்கூடிய நோன்புக்கு 9வது நாள் நோக்கப்படக்கூடிய நோன்புக்கெல்லாம் யோமோ சௌமு யோமி அரஃபா, அரஃபா தின நோன்பு என்று பெயர் வந்தது. நான் ஒன்று கேட்கிறேன், அரஃபா தினம் ஒருவருமே ஹஜ்ஜில் அன்றைய தினம் தரிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளும். ஒரு அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நடந்துட்டு அன்றைய 9வது நாள் ஹாஜிகள் எவருமே அரஃபாவில் இல்லை, ஹஜ்ஜு கடமையை நடக்கிறது வைங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு போகாத வெளியில் இருக்கப்பவர்கள் எல்லாம் நோன்பு வைக்க மாட்டாங்களா? கேட்கறது விலங்குதான் இல்லையா? அரஃபா நடைபெறவில்லை ஒரு வருடம், 9வது நாள் சவுதியிலையும் 9வது நாள் வைங்க, அரஃபா இல்ல, ஒருவரும் அரஃபாவில் இல்ல. இப்ப அரஃபாவில் அமல் நடக்கவில்லை என்பதனால் வெளியில் இருப்பவர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கலாமா? என்றால் அரஃபா இருந்தா தான் நோன்புண்டா, அரஃபா இல்லாட்டி நோன்பு வைக்காம இருக்கலுமா? என்ன பேசுறீங்க? இல்ல, திருப்பி கேக்குறனே, 10வது நாள் யோமுன் நஹர், பெருநாள் அன்றைக்கு என்ன பேர்? துல்ஹிஜ்ஜா. யோமுன் நஹர் அறுக்கிற நாள், ஒருவருமே உபஹையா கொடுக்கவில்லை என்பதனால் நாம் பெருநாள் தொழாமல் இருக்கலாமா, பெருநாள் கொண்டாடாமல் இருக்கலாமா? விளங்குதா இல்லையா? ஆகவே அன்றைய தினத்துக்கு நடைபெறுகிற, அன்றைய தினத்திலே நடைபெறுகிற ஒரு முக்கியமான அமலை வைத்து, செயலை வைத்து நடக்கிற ஒரு பெயர், கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். அந்த பெயரையும் அன்று நாம் செய்கிற இதர அமல்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களையும் சம்பந்தப்படுத்துவது என்பது இல்லாத ஒன்று. விளங்கிக்கொண்டீங்கதானே? ஆகவே அந்தந்த ஊரில் காணப்படுகிற பிறையை வைத்து 9வது நாள் எதுவோ அந்த அன்று எங்களுக்கோ, எந்த ஊர்ல அது 9வது நாளோ அது அவர்களுக்குரிய அரஃபா நோன்பு பிடிக்கிற நாள். இன்னும் ஒன்றையும் பாருங்க, உலகத்தில முதலாவது பிறை காண்பது சவுதியா அல்லது வேறு நாடுகள், பொலினீசியன் ஐலண்ட்ஸ் வந்து உலகத்தில் ஆக முதலாவது பிறப்பா காணக்கூடிய வாய்ப்புள்ள நாடு. இப்ப சவுதிக்கு முந்தி ஒரு நாள் முந்தி அங்க பிற காணலாம் சில சந்தர்ப்பங்கள்ல. இப்ப கண்டால் நீங்க சவுதியினுடைய 9வது நாள் எடுப்பீங்களா அல்லது பொலினீசியன் ஐலண்ட்ஸ்ல உள்ள 9வது நாள் எடுப்பீங்களா? சரியா பார்த்த சர்வதேச பிறண்டா சவுதி பிறையா அல்லது சர்வதேச பிறையா? இப்ப எல்லாம் சவுதி பிறையத்தான் சர்வதேச பிறண்டு வேறையா சொல்றாங்க. சர்வதேச பிறண்டு சொன்னா உலகின் எந்த பகுதியில் கண்டாலும் அது என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லிம்கள் கண்டிருந்தால் சாட்சி சரியா சொல்லக்கூடிய, சவுதிக்கு முன்னர் காணக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகளில் கண்டால் இப்ப நீங்க என்ன செய்வீங்க? சர்வதேச பிறண்டா சவுதியின் 9வது நாள் என்று நீங்க பெருநாள் இருப்பீங்க. புரியுதா இல்லையா? சவுதி அரஃபா அனுஷ்டிக்கிற அன்று நீங்க எங்க இருப்பீங்க? சர்வதேச பிற பேசுறவங்க எங்க இருப்பீங்க? சரியா பார்த்தா 10வது நாள் உங்களுக்கு நோன்பு பிடிக்கலுமா? ஏ, பெருநாள் உங்களுக்கு, பெருநாள் நோன்பு வைக்கிறது ஹராம். சரி, சவுதி நீங்க 9வது நாள் இருக்கிறதா? சவுதி 8வது நாள் இருக்கும், 8வது நாள் அரஃபா இல்ல அந்த அன்றைக்கு. 9வது நாள் ஆகவே இந்த வாதம் ஒரு வகையான அந்த மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற ஒரு வாதம். எங்களுக்கு மிகவும் தெளிவானது, மிகவும் அழகாக இமாம்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் விளக்கமாக எழுதி வைத்துள்ளது. அவ்வந்த நாட்டிலே காணப்படுகிற பிறையை வைத்து அல்லது மாதத்தை 30 பூர்த்தி செய்வதை வைத்து அடுத்த மாதத்தை தூங்கிக் கொள்வது, அதன்படியே நாம் அமல் செய்து கொள்வது. இதன்படித்தான் லைலத்துல் கத்ரும் எங்களுக்கு இருக்கும். இப்ப லைலத்துல் கத்ருக்கும் அதே பிரச்சனை இருக்குமா இல்லையா? இப்ப எங்க நாட்டில் 27, இந்தியாவில் நேரத்துடன் பிறக்கணிந்த 26 அண்டைக்கு எங்களுக்கு அவங்களுக்கு எது இருக்கும்? 27 நாளைக்கு. அப்ப லைலத்துல் கத்ர் ஒன்று தானே, லைலத்துல் கத்ர் ஒன்று தானே. எத்தனை லைலத்துடாப்பா இதில் இருக்குது? அது இந்தியாவுக்கு ஒரு லைலத்துல் கத்ர், இந்தோனேஷியாவுக்கு ஒரு லைலத்துல் கத்ர், இங்கிலாந்துக்கு ஒரு லைலத்துல் கத்ர், இலங்கைக்கு ஒரு லைலத்துல் கத்ர், இப்படி ஒவ்வொரு லைலத்துக்கும். அப்படி இல்லை, சூரியனும் சந்திரனும் எப்படி ஒன்றோ அதுபோலத்தான் அவை மாறி மாறி நாடுகளுக்கு ஏற்ப காட்சி அளிப்பதை கொண்டு எப்படி இரவு மாறி மாறி வருகிறதோ, பகல் மாறி மாறி வருகிறதோ, அந்த தொடரில் அந்தந்த பகுதிகளுக்கு அது லைலத்துல் கத்ராக இருக்கும், அரஃபாவாக இருக்கும், இப்படித்தான் இருக்கும். எப்படி நேரத்திலே இப்போ துஹுர் தொழுது விட்டோம், சவுதியில் துஹுர் தொழுதுட்டாங்களா இல்லை? மலேசியாவில் துஹுர் தொழுது முடிஞ்சு ஏறத்தாலும் அசருடைய நேரத்தை செஞ்சு கொண்டிருப்பாங்க, இப்போ அண்மித்துக் கொண்டிருப்பாங்க. எப்படி சூரியனின் ஓட்டத்தை நாம் அவ்வந்த நாட்டுக்கும் பிரதேசத்துக்கு மேற்ப ஏற்றுக்கொள்கிறோமோ, அதுக்கேற்ப இபாதத்துகளின் நேரத்தை ஆக்கிக் கொள்கிறோமோ, அதுபோல சந்திரனுடைய ஓட்டத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அதற்கேற்ப இபாதத்துகளின் காலத்தையும் நேரத்தையும் நாம் அனுஷ்டிக்க தயாராக வேண்டும், அதை பேணிக் கொள்ள வேண்டும். சரிதானே? ஏறத்தால ஒரு 5 கூட எடுத்து உங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்கப்படுத்தி முடிச்சிட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகவும் இலகுவாக செய்து முடித்திருக்கிறேன். இதற்கு பின்னர் அடுத்த ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதனால நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு பேச்சாளர் அழகு எதிர தெரியுமா இருக்கு, ஆரம்பிக்கிறதுல இல்லை, எதுல இருக்குது முடிக்கிறதுல இருக்குது. ஒரு பேச்சாளர் பியூட்டி எதுல தெரியுமா இருக்குது, எதுல இருக்குது ஆரம்பிக்கிறதுல இல்லை, எதுல முடிக்கிறதுல இருக்குது, உரிய நேரத்துக்கு முடிக்கிறது இருக்குது. அதுதான் ஒரு பேச்சாளனுக்குரிய ரொம்ப பெரிய அழகு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆரம்பிச்சிருவாங்க முடிச்சு கொள்ள இல்லாது. ஆகவே நான் 5 கூட எடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, நான் இதோட இந்த விஷயத்தை முடிச்சு கொள்றேன். பேசின விஷயம் தெளிவா இருந்துச்சா? இதில் உள்ளது தான் ஏதும் சந்தேகம் இருந்தா பிறகு பேட்டுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.